குறித்து வைத்தோரை அழைத்தாரே, அழைத்தோரை ஏற்புடையோராக்கினாரே, முன் குறித்து வைத்தோரை அழைத்தாரே, அழைத்தோரை ஏற்புடையோராக்கினாரே, ஏற்புடையோர் தம் ஆட்சியிலே பங்கு பெற செய்தாரே, ஏற்புடையோர் தம் ஆட்சியிலே பங்கு பெற செய்தாரே. வருவோமே மகிழ்வோமே இன்று, பலியோடு இணைவோமே நன்று, வருவோமே மகிழ்வோமே இன்று, பலியோடு இணைவோமே நன்று.
தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே
ஆமே.
நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய் ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
உம்மான்மாவோடும் இருப்பதாக.
இவரே என் அன்பார்ந்த மைந்தர், நான் தேர்ந்து கொண்டவர் இவரே, இவருக்கு செவிசாயுங்கள் என்கிற இந்த இறை வார்த்தையை அடித்தளமாக மையமாக கொண்டு தவக்காலத்தினுடைய இரண்டாவது ஞாயிறை நம்முடைய தாய் திருவாவை கொண்டாட சிறப்பிக்க நமக்கு அழைப்பு விடுக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கின்ற பொழுது ஆபிரகாமை போல ஆண்டவர் நம்முடைய வாழ்வையும் மாற்றுவார் என்பதைத்தான் இன்றைய வாசகங்களினுடைய ஒரு மைய கருத்தாக இருக்கிறது. ஆகவே இந்த தவக்காலம் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதத்தின் காலமாக, ஆசீர்வாதத்தின் காலமாக இருக்கிறது. ஆகவே இந்த தவக்காலத்திலே ஆண்டவருடைய வார்த்தையை நாம் வாசிப்போம், அவருடைய குரலுக்கு நாம் செவி கொடுப்போம், அவர் கொடுக்கக்கூடிய எண்ணற்ற ஆசீர்வாதங்களை அபரிவிதமாக பெற்றுக்கொள்வோம். இத்தகைய அருள்வரத்தை வேண்டி தொடர்ந்து இந்த பலியில் மன்றாடுவோம்.
அன்புக்குரியவர்களே, புனித பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலே இன்றைய இரண்டாவது வாசகத்தில் இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவைக்கு பகைவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்கிறார். இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக, குற்றம் குறைகளுக்காக தன்னுயிரை சிலுவையிலே கொடுத்து நமக்கு மீட்பை பெற்றுத்தந்தார். நாம் மீண்டும் மீண்டும் பாவமும் குற்றங்களும் செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அந்த சிலுவைக்கு நாம் பகைவர்களாக இருக்கிறோம். ஆகவே அந்த தருணங்களுக்காக, இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவைக்கு பகைவர்களாக நாம் செய்த குற்றம் குறைகளை எண்ணி, நாம் செய்த பாவங்களை எண்ணி, அந்த தருணத்திற்காக அந்த நேரத்தில் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும்,
சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன்.
எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
ஆமீன்.
ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும்
ஜெபிப்போமாக. இறைவா, உமன்பு திருமகனுக்கு நாங்கள் செவி சாய்க்க எங்களுக்கு கட்டளையிட்டு உமது வார்த்தையினால் எங்கள் உள்ளத்துக்கு ஊட்டமளிக்க திருவுளம் கொண்டீரே. அகவொளியால் நாங்கள் தூய்மையாக்கப்பட்டு உமது மாட்சியை கண்டு மகிழ்வோமாக. உமோடு தூயாவையின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ.
ஆமென்.
முதல் வாசகம். கடவுள் ஆபிரகாமுடன் உடன்படிக்கை செய்தார். தொடக்க நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 15, இறை வார்த்தைகள் 5-12, 17-18 மற்றும் 21 முடிய. அந்நாள்களில் ஆண்டவர் ஆபிராமை வெளியே அழைத்து வந்து வானத்தை நிமிர்ந்துப்பார், முடியுமானால் விண்மீன்களை எண்ணிப்பார், இவற்றைப் போலவே உன் வழிமரபினரும் இருப்பர் என்றார். ஆபிராம் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டார். அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார். ஆண்டவர் ஆபிராமிடம், இந்நாட்டை உனக்கு உரிமை சொத்தாக அளிக்க உன்னை கல்தேயரின் ஊர் என்ற நகரிலிருந்து இங்கு அழைத்து வந்த ஆண்டவர் நானே என்றார். அதற்கு ஆபிராம், என் தலைவராகிய ஆண்டவரே, இதை நான் உரிமையாக்கிக் கொள்வேன் என்பதை எப்படி தெரிந்து கொள்வேன் என்றார். ஆண்டவர் ஆபிராமிடம், 3 வயதுள்ள இளம் பசு, 3 வயதுள்ள வெள்ளாடு, 3 வயதுள்ள செம்மறியாடு, 1 காட்டுப்புறா, 1 மாடப்புறா ஆகியவற்றை என்னிடம் கொண்டு வா என்றார். ஆபிராம் இவற்றையெல்லாம் அவரிடம் கொண்டு வந்து அவைகளை 2 கூறுகளாக வெட்டி ஒவ்வொரு பகுதியையும் அதற்கு இணையான பகுதிக்கு எதிரெதிரே வைத்தார். ஆனால் பறவைகள் அவர் வெட்டவில்லை. துடித்த உடல்களை பறவைகள் தின்ன வந்தபொழுது ஆபிராம் அவற்றை விரட்டிவிட்டார். கதிரவன் மறையும் நேரத்தில் ஆபிராமுக்கு ஆழ்ந்த உறக்கம் வந்தது. அச்சுறுத்தும் காரிருள் அவரை சூழ்ந்தது. கதிரவன் மறைந்தும் இருள் படர்ந்தது. அப்பொழுது புகைந்து கொண்டிருந்த தீச்சட்டி ஒன்றும் எரிந்து கொண்டிருந்த தீப்பந்தம் ஒன்றும் அந்த கூறுகளுக்கிடையே சென்றன. அன்றே ஆண்டவர் ஆபிராமுடன் ஓர் உடன்படிக்கை செய்து எகிப்திலுள்ள ஆற்றிலிருந்து யூப்ரதீஸ் பேராறு வரை உள்ள இந்நாட்டை உன் வழிமரபினருக்கு வழங்குவேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி.
ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம். யாருக்கு நான் அஞ்சி நடுங்க வேண்டும்? ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. ஆண்டவரே நான் மன்றாடும் போது என் குரலை கேட்டருளும். என் மீது இரக்கம் கொண்டு எனக்கு பதிலளித்தருளும். புறப்படு அவரது முகத்தை நாடு என்றது என் உள்ளம். ஆண்டவரே உமது முகத்தையே நாடுவே. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. உமது முகத்தை எனக்கு மறைக்காதிரும். நீர் சினம் கொண்டு அடியேனை விலக்கி விடாதிரும். நீரே எனக்கு துணை, என் மீட்பராகிய கடவுளே, என்னை தள்ளிவிடாதிரும். ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. வாழ்வோர் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன் என்று நான் இன்னும் நம்புகின்றேன். நெஞ்சே ஆண்டவருக்காக காத்திரு, மன உறுதி கொள், உன் உள்ளம் வலிமை பெறட்டும். ஆண்டவருக்காக காத்திரு. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. அவரே என் மீட்பு.
இரண்டாம் வாசகம். கிறிஸ்து தம் உடலை மாட்சிக்குரிய தமது உடலின் சாயலாக உருமாற்றுவார். திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3 இறைத்திருவசனங்கள் 17 முதல் அதிகாரம் 4:1 வரை. சகோதர சகோதரிகளே, நீங்கள் அனைவரும் என்னைப்போல் வாழுங்கள். நாங்கள் உங்களுக்கு காட்டிய முன்மாதிரியின்படி வாழ்பவர்களை பின்பற்றுங்கள். கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைவர்களாய் நடப்போர் பலர் உள்ளனர். அவர்களை பற்றி மீண்டும் மீண்டும் உங்களிடம் கூறியுள்ளேன். இப்பொழுது கண்ணீரோடு சொல்கிறேன், அழிவே அவர்கள் முடிவு, வயிறே அவர்கள் தெய்வம், மானக்கேடே அவர்கள் பெருமை. அவர்கள் எண்ணுவதெல்லாம் மண்ணுலகை சார்ந்தவை பற்றியே. நமக்கோ விண்ணகமே தாய்நாடு. அங்கிருந்துதான் மீட்பராம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருவார் என காத்திருக்கிறோம். அவர் தமது ஆற்றலால் தாழ்வுக்குரிய நம் உடலை மாட்சிக்குரிய தமது உடலின் சாயலாக உருமாற்றவும் அனைத்தையும் தமக்கு பணிய வைக்கவும் வல்லவர். ஆகவே என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, என் வாஞ்சைக்குரியவர்களே, நீங்களே என் மகிழ்ச்சி, நீங்களே என் வெற்றி வாகை. அன்பர்களே, ஆண்டவரோடு உள்ள உறவில் நிலைத்திருங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி.
ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல
ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஒளிரும் மேகத்தினின்று தந்தையின் குரலொலி கேட்டது. என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவருக்கு செவி சாயுங்கள். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
ஆன்மாவோடும் இருப்பாராக.
லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
லூக்கா நற்செய்தி அதிகாரம் 9 இறை வார்த்தைகள் 28-36 வரை. இயேசு பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் கூட்டிக் கொண்டு இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலை மீது ஏறினார். அவர் வேண்டிக் கொண்டிருந்த போது அவரது முகத்தோற்றம் மாறியது. அவருடைய ஆடையும் வெண்மையாய் மின்னியது. மோசே எலியா என்னும் இருவர் அவரோடு பேசிக் கொண்டிருந்தனர். மாட்சியுடன் தோன்றிய அவர்கள் எருசலேமில் நிறைவேற இருந்த அவருடைய இறப்பை பற்றி பேசிக்கொண்டிருந்தார்கள். பேதுருவும் அவரோடு இருந்தவர்களும் தூக்க கலக்கமாயிருந்தார்கள். அவர்கள் விழித்தபோது மாட்சியோடு இளங்கிய அவரையும் அவரோடு நின்ற இருவரையும் கண்டார்கள். அவ்விருவரும் அவரை விட்டு பிரிந்து சென்றபோது பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நாம் இங்கேயே இருப்பது நல்லது. உமக்கு ஒன்றும் மோசேக்கு ஒன்றும் எலியாவுக்கு ஒன்றுமாக 3 கூடாரங்களை அமைப்போம் என்று தாம் சொல்வது இன்னதென்று தெரியாமலே சொன்னார். இவற்றை அவர் சொல்லிக் கொண்டிருக்கும் போது ஒரு மேகம் வந்து அவர்கள் மேல் நிழலிட்டது. அம்மேகம் அவர்களை சூழ்ந்தபோது அவர்கள் அஞ்சினார்கள். அந்த மேகத்தினின்று, இவரே என் மைந்தர், நான் தேர்ந்து கொண்டவர் இவரே, இவருக்கு செவிசாயுங்கள் என்று ஒரு குரல் ஒலித்தது. அந்த குரல் கேட்டபொழுது இயேசு மட்டும் இருந்தார். தாங்கள் கண்டவற்றில் எதையும் அவர்கள் அந்நாள்களில் யாருக்கும் சொல்லாமல் அமைதி காத்தார்கள்.
ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய அருமையான அருங்கொடை இல்லம் கேசிட்ருச்சி இந்த 2 சிறப்பு ஆசீர்வாதம் உள்ள நிறுவனங்களும் இணைந்து ஆண்டவருடைய பணியை செய்வதில் இறைவன் மிக அழுத்தமானவருடைய கரத்தை எங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். அதுவும் சிறப்பாக உங்கள் வழியாக உங்களுள் பலர் எங்களோடு இணைந்து ஜெபிக்கிறீங்க. நிறைய விதத்தில் உங்களுடைய உதவிகள், பாராட்டுக்கள், பலப்படுத்தக்கூடிய வார்த்தைகள், இப்படி பல விதத்தில் இந்த சிறப்பான இறை ஊழியம் நாங்கள் எடுத்து செல்ல நீங்களும் எங்களோடு பங்காளர்களாக இணைந்து பயணிப்பது கடவுளுக்கு மகிமை சேர்க்கிற ஒரு அடையாளமாக இருப்பதை கண்டு நாங்கள் மகிழ்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகள் இது எங்கேயோ யாரோ செய்கிறாங்க அப்படின்னு இல்லாமல் அநேகர் வந்து எங்களோட உங்களுடைய ஜெப உதவிகளையும் இதயத்தை கொடுக்குறீங்க, கரத்தை கொடுக்குறீங்க, பணம் தரீங்க, உதவி செய்கிறீங்க. எல்லாவற்றுக்கும் மேலே நல்ல வார்த்தைகளை சொல்லி இன்னும் அதிகம் செல்லுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. டெல்லியில் மிஸ்டர் கென்னடி, மிஸ்ஸஸ் கமலான்னு ஒரு கப்புள்ஸ் இருக்கிறாங்க. அவர் எவ்வளோ தூரம் அப்படின்னா, அவர் ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் எங்களுக்கு வந்து என்ன செய்வார், அவர் ஒரு ரிவ்யூ மாதிரி கொடுப்பார். அவர் முழுசாக பார்த்துட்டு அந்த ரிவ்யூ கொடுப்பார். அதில் யார் யார் பேசுனாங்க, எந்தெந்த தந்தை வந்து பேசுனாங்கன்னு அவங்க பெயர்கள் முதற்கொண்டு பதிவு செய்வாங்க. இப்படி பல நல்ல உள்ளங்கள் எங்களோட பயணிக்கிறத நினச்சி நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். நாங்கள் ஒரு முறை இந்த நாகர்கோயில் பக்கம் ஒரு இடத்துக்கு ஒரு கோயிலுக்காக போயிருந்தபோது அங்கே ஒரு குடும்பம், அவங்க தூரத்திலேருந்து அவங்க எங்களை பார்க்குறதுக்காக வந்திருந்தாங்க. நிறைய ஸ்வீட்டு இதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு பார்த்துட்டு ஒரு மகிழ்ச்சி அடைஞ்சிட்டு போனாங்க. ராம் நாடுலேருந்து ஒரு குடும்பம் ஃபோனில் தொடர்பு கொண்டாங்க. அவங்க நான் தான் பேசுகிறேன் அப்படின்னு தெரிஞ்ச உடனேயும் அவங்க இந்த பனை தொழில் செய்யக்கூடிய ஒரு சாதாரண குடும்பத்தை சார்ந்தவங்க. அவங்க இந்த பனை கருப்பட்டி இந்த இதெல்லாம் செய்கிறவங்க. அவங்க ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. ஐயோ ஃபாதர், உங்கள்கிட்ட பேசும்போது எங்களுக்கு மகிழ்ச்சி, அவங்க மனசுக்குள்ளே இருந்த கவலையெல்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு பூரிப்பை அவங்களுடைய வார்த்தையில் பார்க்க முடிஞ்சது. ஏன்னா முகமுகமாக இன்னும் யாரும் பார்த்துக்காத நேரத்தில் கூட இப்படிப்பட்ட ஒரு நல்ல உள்ளங்கள் வந்து மகிழ்ச்சி அடையிறதுன்னு நம்ம பார்க்குறோம். அதாவது இன்றைக்கு நற்செய்தியினுடைய ஆழத்தை நான் வந்து இப்படி பார்க்குறேன். நம்ம ஆண்டவருடைய ஊழியத்தை உண்மையாய் செய்கிற போது அந்த ஊழியத்தினுடைய விளைவுகள் எப்படியெல்லாம் கடந்து போகுது அப்படிங்கிறத நாங்கள் பார்க்குறோம். இன்றைக்கி இயேசு சாமி வந்து மலையில் ஏறின உடனேயும் அவருடைய முகத்தோற்றம் மாறியது அப்படின்னு சொல்லி, ஆடை வெண்மையாய் மின்னியது. பாருங்கள், முகம் வந்து அப்படியே பளிச்சுன்னு வெள்ளை வெள்ளையேறுன்னு. இன்னொரு நற்செய்தியில் நம்ம பார்ப்போம், அவருடைய ஆடை எந்த சலவைக்காரன் வெளுக்க முடியாத அளவுக்கு அது பளிச்சென்று இருந்தது அப்படின்னு அதனுடைய டிஸ்கிரிப்ஷன். இப்படி முகத்தோற்றத்தை வந்து பார்க்குற போது ஒரு 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 பிரகாசம், அது உள்ளத்தினுடைய நிறைவு தான். அது உள்ளத்தில் நிறைவு முகத்தில் வெளிப்படும். ஃபேஸ் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் த மைண்ட் என்று சொல்லுவாங்க. அப்படி எல்லா விதத்திலும் மக்கள் நிறைய ஆண்டவருக்குள்ளே வந்து பயணிக்கிற பிள்ளைகள் ஒரு நிறைவை காண்பதை நம்ம பார்க்குற போது அது மகிழ்ச்சியாக இருக்கிற. பல பேர் வேறு விதமாக நம்ம என்ன செய்கிறோம், நம்மளை முகத்தோற்றத்தை மாற்றிக்கிறவங்களும் உண்டு. இப்போ நாங்கள்லாம் மேக்கப் போடுவோம், கொஞ்சம் பவுடர் அடிக்கிறோம், என்ன நீங்கள்லாம் பார்க்கணும்ல, அதனால் நாங்கள் கொஞ்சம் ப்ரெசன்டபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. மேக் யுவர் செல்ஃப் ப்ரெசன்டபிள் அப்படின்வாங்க. எங்கிட்ட ரெண்டு உட்கார்ந்துருக்கிற ஜீவன் ரெண்டும் பவுடர் அடிக்காது, நான் பவுடர் அடிப்பேன். அதனால் இவங்க ரெண்டு பேர்த்துக்கு என் மேலே ஒரு பொறாமை இருக்குது. இவர் பவுடர் அடித்து இவர் வந்து பல பலான்னு காட்டுறாரு அப்படின்னு. ஆனால் இவங்கெல்லாம் பவுடர் அடிக்காமலே அழகாக இருக்கிறாங்க. நம்ம பவுடர் அடித்து தான் லைட்டாக மேக்கப் கொடுத்து நம்மளை காட்ட வேண்டியிருக்கு. நேரடியாக பார்க்கும்போது மக்கள் பார்க்குறாங்க, டிவியில் பார்க்குறத விட நல்லா இருக்கிற சாமி நீன்னு சொல்கிறாங்க. அது அவங்கவுங்களுடைய மனசோட நல்ல மனசோட வெளிப்பாடு. அது அப்படிலாம் இருக்கிற சமயத்தில் திடீர்னு எங்கள் ஊழியக்காரங்க ஒருத்தவங்க பளிச்சுன்னு வந்து நின்னாங்க. எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு, இந்தம்மா எப்படி இவ்வளோ திடீர்னு இப்படி ஒரு பளிச்சுன்னு வந்து நிற்கிறாங்க, முகமெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்க அப்படின்னு. என்னம்மா பண்ணீங்க, எதுவும் ப்ளீச்சிங் அப்படி இப்படின்னு, ஏதோ த்ரெட்டிங் பண்ணுனேன்னு சொன்னாங்க. இப்போ அப்படிலாம் வந்துருச்சு, த்ரெட்டிங்லாம் பண்ணிக்கிறாங்க. சில பேர் மேக்கப் இல்லாமல் வெளியிலேயே வரமாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளுடைய முகத்தோற்றத்தை மாற்றி அமைக்கக்கூடியதாக இருக்கிறது, முகத்தோற்றத்தங்களெல்லாம். ஆனால் ஆண்டவருடைய இந்த முகத்தோற்றம் வந்து அவங்க மேக்கப் போட்டுக்கிட்டெல்லாம் மேலே ஏறலை. பைபிள் சொல்லுது, அவர் பேதுரு யோவான் யாக்கோபு இவங்களை கூட்டிக்கிட்டு அவர் என்ன செய்கிறார், வேண்டுவதற்காக மலைக்கு போனார். அந்த வேண்டுதல் செய்வதற்காக மலைக்கு போகிறார். அப்போ வேண்டுதல் செய்யும்போது என்ன நடக்கும் அப்படின்றத தான் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம ஆண்டவரோட ஐக்கியப்படும் போது இந்த மாதிரியான மேக்கப்போ இல்லை வேறு விதமான உலக காரியமான காரியங்களோ நமக்கு தேவையில்லை. அது ஆட்டோமேட்டிக்காக அது என்ன செய்யுது, நம்மளுடைய தேஜஸ்ன்னு சொல்லுவாங்க, நம்முடைய முகத்தை வந்து அது பொலிவுபடுத்தி காட்டும். அது நிறைவான ஒரு மகிழ்ச்சியை காட்டும். அது முகத்தில் ஒரு தெளிவு, முகத்தில் ஒரு ஒரு பார்க்குறவங்களுக்கு ஒரு சந்தோஷம், இதெல்லாம் கிடைக்கும். அப்போ இந்த ஜெபத்தில் தான் வந்து இந்த அந்த அற்புதத்தை நம்ம பெற முடியும் அப்படிங்கிறத இயேசு அழகாக சொல்லியிருக்கிறார். இந்த தவ நாட்களில் அதனால தான் நீ வந்து முகத்தை வந்து நீ வந்து விகாரமாக்கிக்காத, எண்ணெய் தடவிக்கிட்டு அப்படி இப்படின்னு நிற்காத, நீ தலையில் எண்ணெயை தடவி பவுடரை போட்டு நீ என்ன செய், நீ நார்மலாகிரு. அப்போது இந்த முகத்தினுடைய பொலிவு என்பது அகத்திலிருந்து வெளிப்படக்கூடியது. அது ஜெபத்தில், அதாவது இந்த தவ நாட்களில், இந்த நாட்களில் இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஒருத்தவங்க எனக்கு ஒரு ஃபோனில் மெசேஜ் போட்டு கேட்டிருக்கிறாங்க, இந்த தவம்னா என்னன்னு சொல்லுங்கள், தவம்னா எங்களுக்கு புரியல. தவம்னாக்க போய் முனிவர் மாதிரி மரத்தடியில் அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டு புத்து முளைச்சி நம்மளை சுற்றி புத்து கட்டி போய் அப்படியே நம்மளை மூடிக்கிட்டு போகிறது, அந்த மாதிரிலாம் அதெல்லாம் பழைய கான்செப்ட். அந்த மாதிரிலாம் இப்போ நம்ம யோசிக்கிறதுல தவம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, சின்ன சின்ன உறுத்தல்களை நம்ம செய்கிறது. எனக்கு இந்த காரியம் பிடிக்கும், ரொம்ப விருப்பம், அது உணவில், அது உடையில், அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். இப்போ இவரோட எனக்கு டெய்லி நான் பேசணும், ஃபோனில் டெய்லி பேசினா தான் எனக்கு நிம்மதி அப்படின்னா, அந்த பேச்சை நிப்பாட்டுறதே ஒரு தவம் தான். எனக்கு இந்த சாப்பாடு ரொம்ப பிடிக்கும், அந்த சாப்பாடை நான் தவிர்க்கிறது. நம்ம வந்து ஒரு தாகத்தோடு நீங்கள் வீட்டுக்குள்ளே போவீங்க, போனோடனே ஒரு சொம்பு தண்ணி அப்படியே குடிக்கணும் அப்படின்னு நினச்சி போவீங்க. உடனே ஒரு அரை மணி நேரம் உட்காந்துட்டு நீங்கள் குடிக்கிறது, அது அந்த தாகத்தை கடவுளுக்கு நீங்கள் தியாகம் பண்ணி, இதுதான் தவம். தன்னை ஒடுக்குவது தான் தவத்தினுடைய ஒரு அடிப்படை நோக்கம். அது சின்ன சின்ன விஷயத்தில் நம்ம செய்யலாம். அதனால் தவம்னு நீங்கள் ஏதோ பெருசாக யோசிச்சுட்டு நம்ம ஒரு புடவை நல்ல புடவை உங்களுக்கு இந்த புடவை தான் அங்கே வெளியில் போனால் நான் கட்டிகிட்டு போவேன் இது ரொம்ப எனக்கு பிடிக்கும் அப்படின்னா அந்த புடவையை நீங்கள் இந்த மாதம் தவ நாட்களில் கட்டாமல் இருக்கிறது. புடவை கட்டிட்டு தான் போகணும். புடவை இந்த புடவை நம்ம சொல்கிற புடவை வந்து கட்டிட்டு போகக்கூடாது. அந்த புடவையை வேறு புடவையை சாதா புடவையை கட்டிட்டு போவேன். இதை மாதிரி ஒரு மாதிரி ஒரு பெரிய தவத்தை வந்து நம்ம யோசிக்கிறத விட சாதாரண சின்ன சின்ன காரியங்கள்லாம் இந்த தவ முயற்சிகள் வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத ஆண்டவர் பல நிலைகளில் வெளிப்படுத்தி இருக்கிறாரு. அப்போ இந்த ஆண்டவருடைய இந்த வார்த்தையை வந்து நம்ம வந்து இந்த தவ நாட்களில் சிந்திக்கும் போது இன்றைக்கி வாசகம் பாருங்கள். இந்த எங்களுடைய இந்த ப்ரிஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க, அதில் ஃபாதர் பாடுவாங்க அந்த ப்ரிஃபேஸில். அதில் முதல்ல சபை மன்றாட்டில் பார்த்தீங்கன்னாக்க அதில் அழகான ஒரு வார்த்தையை சொன்னாங்க, உமது வார்த்தையினால் எங்கள் உள்ளத்திற்கு ஊட்டம் அளிக்க. அப்போ வார்த்தை என்ன செய்யுதுன்னா உள்ளத்துக்கு ஊட்டம் அளிக்குது. அடுத்தது அது என்ன செய்யுதுன்னா அக ஒளியால் நாங்கள் தூய்மையாக்கப்பட்டு. அக ஒளி, அகன்னா என்ன உள்ள, அகம்னா உள்ள, புறம்னா வெளியே. அக ஒளியால் நாங்கள் தூய்மையாக்கப்பட்டு, அதுதான் கடவுளுடைய திட்டம். நம்ம உள்ளத்தில் தூய்மையாக்கப்பட்டு உமது மாட்சியை கண்டு மகிழ்வோமாக. அப்போ உள்ளத்துக்குள்ளே தூய்மை அடையும் போது என்ன நடக்குதுன்னா நம்ம மாட்சி அடைகிறோம், மாட்சியை பார்க்கக்கூடிய வல்லமை பெறுறோம். அப்போ மாட்சி, நம்ம மாட்சியை பார்க்குறதுனா எப்படி உடனே இவங்கள மாதிரி ஆண்டவருடைய வல்லமையை? ஆமாம், கண்டிப்பாக அதை பார்க்க முடியும். ஆண்டவர் எப்படி வெளிப்படுறாரு, ஆண்டவருடைய அந்த ஜபத்தில் காட்சியில் நீங்கள் பைபிள் படிக்கும் போது கடவுளுடைய திட்டங்கள் வெளிப்படும், இந்த வார்த்தையில் இருக்கிற வல்லமை வெளிப்படும். ஆண்டவர் என்னத்துக்கு உங்களை அங்கே அனுப்புகிறாரு, ஒருத்தர் வந்து உங்ககிட்ட பேசும்போது என்ன பேசுகிறாரு, அவர் சரியாக தான் பேசுகிறாரா, இப்படி எல்லாமே வெளிப்படும். அது வெளிப்பட்டுச்சுனாலே உங்களுக்கு நீங்கள் சரியானதை நம்ம செய்வோம் பாருங்களேன். அப்போ இதுதான் வந்து கடவுள் விரும்புகிறது. அப்போ நம்ம இந்த தவ நாட்களில் ஏதோ பாவத்தை கழுவிட்டு நம்ம வந்து ஒரு அடுத்த தவ காலத்துக்கு தயாராக வருது பாவம் செஞ்சு, அப்படி இல்லை. ஏதோ கழுவி போட்டுட்டு போகிறதில்ல, பாத்திரத்தை கழுவி போட்டு போகிற மாதிரி. இது வந்து ஒரு அடுத்த ஸ்டேஜுக்கு நம்மளை கூட்டிகிட்டு போகிறது, அந்த ஆன்மீக எழுச்சின்னு சொல்லுவோம் பாருங்களேன். இது உடனே நம்ம வந்து உடனே எல்லாம் ஃபுல்லாக மாறிட முடியாது. ஸ்லோ க்ரோத். எப்படி ஒரு குழந்தை வந்து முதல்ல வந்து குப்புறக்கப்படுக்குது, அப்புறம் ஊது ஊறி போகுது, அப்புறம் போய் அது போய் என்ன செய்யுது, அங்கே கிடக்கிறத பொறுக்கி திங்கிது, அப்புறம் அம்மா அம்மா வந்து அப்பா அம்மாலாம் அதை அடிப்பாங்க, அப்படி கையை தட்டுவாங்க, அப்புறம் அது என்ன செய்யும் பார்த்து சிரிக்கும், ஆள் பார்க்கும். பாருங்கள், தெர் இஸ் அ கிராஜுவல் க்ரோத். அதே போல் தான் ஆன்மீகத்துக்கும் ஒரு கிராஜுவல் க்ரோத் இருக்குது. அதனால தான் கடவுள் உடனே உடனே நம்மளை தீர்ப்பிட்டு நீ இவனை தூக்கி அங்கே போடு, இவனை தூக்கி நரகத்தில் போ அப்படிலாம் சொல்லலை. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லை வர வரைக்கும் கடவுள் பொறுமையோடு இருக்கிறார். அப்போ ஆண்டவர் பொறுமையோடு இருக்கிறாருங்கிறதுக்காக நம்ம சும்மா உட்காரக்கூடாது. உன்னுடைய ஆன்மீகத்தினுடைய அந்த எழுச்சியை வந்து நீ அதிகப்படுத்தணும். சீடர்களுக்கு அதுதான் இயேசு சாமி காட்டுறாரு, கூட்டிகிட்டு போய் என்னோட வாங்க, என்னோட இருங்க, வந்து பாருங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம், வந்து இருந்து பாருப்பா அப்படின்னார். அப்போ கூட்டிகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக காட்டுறாரு. ஸோ ஸ்லோலி அவங்கள என்ன செய்கிறாரு, அவர் பேக்கப் பண்ணுறார். அவர் கடைசியாக என்ன நடந்துச்சு, எல்லோரும் விட்டு ஓடி போயிட்டாங்க. பாருங்கள், இவ்வளவு ப்ராசஸ் நடந்துச்சு, இவ்வளவு ட்ரைனிங் கொடுத்தாரு, இவ்வளோத்தையும் பார்த்துட்டு ஓடி போயிட்டாங்க. கடவுள் ஒன்றும் கவலைப்படலை. திருப்பி அவங்க வந்தாங்க, திருப்பி அவங்க கூடி வந்தபோது திருப்பி அவங்கள ஆவியில் பலப்படுத்துகிறார். பாருங்கள், நம்ம எல்லைன்னு வைக்கிறதெல்லாம் நான் அவர் கடவுளுக்கு எல்லை இல்லை. அவர் எல்லைகளை கடந்த அவர் ஆசீர்வாதமானவர், எல்லைகளை கடந்த அவர் இரக்கமுடையவர், எல்லைகளை கடந்த பேரன்புக்குரியவர். அதனால தான் நீ வந்து முடிவு பண்ணாத, என் பாவம் இவ்வளோதான், நான் இவ்வளோதான் முடிஞ்சு போச்சு எல்லாமே, இனிமேல் என் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை. நீ யார் முடிவு பண்ணுறதுக்கு, உன்னுடைய உன்னை மன்னிக்கிறவர் முடிவு பண்ணணும். அவர் சொல்கிறார், உனக்கு எல்லைகள் இன்னும் இருக்குப்பா, நீ இன்னும் கவலைப்படாத, நீ எவ்வளோ தூரம் பாவம் பண்ணியிருந்தாலும் நான் உன் பாவத்தை என்ன செய்கிறேன், பனி போல் கரையை செய்வேன். நான் அதை வந்து ஒரு சிவந்த செந்தூரம் போல் அது சிவ செக்கச்செவேர்னு இருந்தாலும் நான் உன்னை மன்னித்து நான் உன்னை ஏற்றுக்கொள்வேன், என் தோளில் நான் சுமப்பேன். அப்போது ஆண்டவர் சொல்கிற இவ்வளோ நல்ல வார்த்தைகளை நம்ம யோசித்து பார்க்குற பாருங்களேன். இந்த ப்ரிஃபேஸில் பாருங்கள் ஒரு அருமையான வார்த்தை வந்திருக்கிறது. அதில் என்ன ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள், கிறிஸ்து தமது சாவை சீடர்களுக்கு முன்னறிவித்து புனித மலையில் தமது பேரொளியை வெளிப்படுத்தினார். பாருங்கள், எதோட லிங்க் பண்ணுறாங்க பாருங்கள். இதுதான் நம்முடைய திருஅவையினுடைய புரிதல். சாவை சீடர்களுக்கு முன்னறிவித்து அதனுடைய தொடர்பாக என்ன செய்கிறாரு, பேரொளியை வெளிப்படுத்துகிறாரு. அதனால் திருச்சட்டமும் இறைவாக்கும் சான்று பகிர்ந்தவாறு தம் பாடுகள் வழியாகவே உயிர்ப்பின் மாட்சிக்கு தாம் வந்து சேர வேண்டும் என்பதை அவர் விளங்க செய்தார். பாருங்கள், இதெல்லாம் இந்த பேர் வழியில் நம்ம நிலைக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்னா, தம் பாடுகள் வழியாகவே உயிர்ப்பின் மாட்சி கிடைக்க போகுது. நீ மேலே மலையில் பார்த்த அந்த மாட்சியினுடைய நிறைவை நான் அடைய போகிறேன். அது எப்படி அடைய போகிறேன்னா, கீழே இறங்கினோடனையும் இயேசு சாமி மலையை ஒட்டி இறங்கினோடனே நீ சொல்கிறாரு, மானிட மகன் பலவாறு துன்பப்படணும், பாடுகள் படணும், பரிசேயர்கள் எல்லோரும் இந்த எள்ளி நகையாடுவாங்க, அடிப்பாங்க. அப்போது இது வந்து கான்ட்ரவர்ஷியலாக தெரியுது அவங்களுக்கு. நடா மேலே மகிழ்ச்சியை மகிமையை காட்டுறாரு, கீழே வந்தால் சாக போகிறேங்கிறாரு. அப்புறம் உடனே கண்ணை திறந்து பார்த்துட்டு உடனே தொழுநோயாளரை போய் தொட்டு சுகப்படுத்துகிறாரு. எவ்ரி திங் வாஸ் அப்ரப்ட் ஃபார் த சீடர்களுக்கு வந்து எல்லாமே அப்ரப்டாக இருந்துச்சு. ஒரு ஆர்டராக இல்லை, சம்திங் வாஸ் டிஸ்ஆர்டர். ஏன்னா இவர் சொல்கிறது இவர் செய்கிறது எல்லாமே, ஆனால் எல்லாமே எப்போ நிறைவுக்கு வந்துச்சுன்னா இந்த கல்வாரி மலையினுடைய அந்த காட்சியினுடைய நிறைவு. அதனால தான் பாருங்கள் இந்த ஆண்டவருடைய இந்த வார்த்தை வருது பார்த்திங்களாக்க, நாம் இங்கேயே இருந்து விடுவோம் அப்படின்னு சொன்ன அந்த மனநிலையில் இருந்தவங்க ஒரு நாள் வந்து திரும்பி அந்த மலைக்குள்ளே போய் நாங்கள் அவங்க என்ன செய்யலை, கூடாரம் அமைச்சு அந்த இடத்துல ஒரு சபையை உருவாக்கணும்னு நினைக்கல. இயேசு சாமி அந்த மகிமைக்கு நீ போகணுன்னா நீ என்னைய போல் கல்வாரி மலையில் ஏறணும்னு சொல்லி கொடுத்தார். அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. அதை புரிஞ்சவங்க என்ன செய்கிறாங்க, தங்களுடைய வாழ்க்கையை அந்த கல்வாரி மலையை நோக்கி தான் அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. இன்றைக்கி நாமளும் வாழ்க்கையில் பாருங்கள் எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ சங்கடங்கள், நம்ம என்ன செய்கிறோம், எதுவும் வேண்டாம் எதுவும் வேண்டாம்னு நினைக்கிறோம். அப்படி இருக்கக்கூடாது. நன்மைகளை நோக்கி நம்ம பயணிக்கும் போது துன்பங்களை ஏற்றுக்கொள்ளணும். ஒரு ஃபாதர் வந்து ஒரு வயசானவர் தவறிட்டாங்க, அவங்க ஆண்டவர்கிட்ட இருக்கட்டும், அவர் என்னோட பேசும்போது சொல்லுவார், அது எனக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது, ஏதாவது ஒரு பங்கில் ஏதாவது பேசலாம் ஃபாதர் அதை சொல்லுங்கள் அப்படின்னா, ஐயோ வம்ப கட்டிடுவான்ப்பா, அதில் பிரச்சனைப்பா, அதெல்லாம் பேசக்கூடாதுப்பா பேசக்கூடாதுப்பான்வார். அப்போனா என்ன, பூசி மொழிவிட்டு நம்ம ஓடிடுவோம், நம்ம ஏதாவது மூடி மொழிவிட்டு போயிடுவோம், நம்ம எதுக்கு பிரச்சனை அப்படின்னு. இது இயேசுவினுடைய மனநிலை அல்லன்னு நான் நினைக்கிறேன். இது என்னுடைய கருத்தாய் நான் உணர்றேன். அப்போ பாருங்கள் இயேசு இதுக்கு தான் நமக்கு முதல் வாசகத்தில் உடன்படிக்கையை பற்றி பேசுது பாருங்களேன். உடன்படிக்கை, இப்போ தந்தை வந்து ஆரம்பத்திலேயே ஒரு கான்ட்ராக்டு நம்மளோட ஒரு உடன்படிக்கை, கான்ட்ராக்டுனாக்கா இந்த உடன்படிக்கையை வந்து கான்ட்ராக்ட் மாதிரி கிடையாது, அது மாதிரி தான் ஆனால் அது மாதிரி இல்லை, அதை விட சற்று உயர்ந்தது. இப்போ இந்த கான்ட்ராக்டில் பாருங்கள் ஆபிரகாமோட வந்து ஒரு உடன்படிக்கை செய்து கொள்கிறார். உடன்படிக்கையில் ரெண்டு பார்ட்னர் இருக்கணும் பாருங்கள், ரெண்டு பார்ட்னர் இருக்கணும். இந்த நச்செய்தி இந்த முதல் வாசகத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அவர் கூப்பிட்றாரு, உன்னோட உடன்படிக்கை செய்து கொள்ள போகிறேன் வாப்பா அப்படிங்கிறாரு. ஆபிரகாம் வந்து எல்லாத்தையும் கறியெல்லாம் அவர் சொன்னது மாதிரி வெட்டி ரெண்டு கூறாக வச்சுட்டாரு. கான்ட்ராக்ட் அப்போல்லாம் எப்படி பண்ணிக்கொள்வாங்கன்னா இப்படி தான், ஒரு ஆட்டையோ மாட்டையோ வெட்டுவாங்க, வெட்டி ரெண்டாக வச்சுட்டு அதுக்கு நடுவில் ரெண்டு பேரும் நடந்து போகணும். இப்போ கான்ட்ராக்ட் பண்ணுறவர் அங்கே இருக்கணும். இப்போ தீபன் ஃபாதர் இருக்காருன்னா அவரும் நானும் கான்ட்ராக்ட் போட்டுக்கிறோம் அப்படின்னு, நான் அவர் அங்கே நிற்பார், நான் அங்கே நிற்பேன். அவர் அங்கேருந்து எனக்கு சொல்லிகிட்டே வருவார், நான் உனக்கு 100 ஆடு தரேன், நான் சொல்லுவேன் உனக்கு 100 முட்டை நெல் தரேன். இப்படி ரெண்டு பேரும் என்ன செய்யணும், நடந்து கொள்ளணும். இதுக்கு சாட்சி ஃபாதர் அமல்ராஜ் மாதிரியும் ஃபாதர் பிரிட்டோ அப்படி 4 பேரும் நிற்பாங்க, சாட்சிகள். சாட்சிகளுக்கு மத்தியில் தான் இது நடக்கும். இதைத்தான் இந்த கடவுளே செய்கிறார். ரெண்டு கூறுகளுக்கு நடுவில் இந்த சம்பவம் நடக்குது. ஆனால் அங்கே யார் நடக்குது, ஆபிரகாமை தூங்க வச்சிட்டார் கடவுள். தூங்க வச்சுட்டு அங்கே என்ன நடக்குது பாருங்கள், கதிரவன் மறைந்தது, இருள் படர்ந்தது, புகைந்து கொண்டிருக்கிற தீச்சட்டி, எரிந்து கொண்டிருந்த தீப்பந்தம், ரெண்டும் அந்த கூறுகளுக்கிடையே கடந்து சென்றன. அப்போ பாருங்கள் கடவுள் இந்த இடத்துல மனுஷனை இணைக்கலை, மனுஷனுக்கு பதிலாக அவரே நின்றுக்கிட்டார். அப்போனா கடவுளுக்கு தெரியும் இந்த மனுஷன் ஒரு நாள் எழுந்து போவான், இந்த இந்த உடன்படிக்கையை மீறுவான், அப்போ அவனை அடிக்க என்னால் முடியாது, ஏன்னா அவன் என்னுடைய பிள்ளை, என் பிள்ளைய நான் எப்படி கொள்ளுவேன். அதனால் இந்த கான்ட்ராக்டில் அவரே ரெண்டு பக்கமும் நின்று நமக்காக உடன்படிக்கையை செய்து கொண்டு அவர் என்ன செய்கிறார், தன்னை நீதியின் தேவனாகவும் இரக்கத்தின் தெய்வமாகவும் வெளிப்படுத்துகிறார். அப்போ நாம் என்ன செய்யணும், அவர் தான் செஞ்சிட்டாரே அப்படின்னு நம்ம விட்டுடக்கூடாது. உடன்படிக்கையில் நம்ம பங்காளர்களாக நிற்கிறோங்கிறத மறந்துடக்கூடாது. அந்த உடன்படிக்கையை நம்ம உணர்ந்து நம்மளை என்ன செய்யணும், ரினியூ பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த உடன்படிக்கையை நமக்கு அப்ளை ஆகும். அவரை நமக்காக செய்த அந்த அற்புதம் நமக்கு எப்போ அப்ளை ஆகும், நாம் வந்து அவருடைய அந்த முயற்சியில் ஈடுபடணும், அந்த உடன்படிக்கைக்குள்ளே நம்ம நின்று கொள்ளணும். உடன்படிக்கையை விட்டு வெளியில் நின்றுட்டு நம்ம வந்து எனக்கு கடவுள் செய்வார், கடவுள் தான் எல்லாம் நல்லவராச்சு அப்படின்னு சொன்னால் இல்லை. உடன்படிக்கையின் இணைப்பாளராக இருக்கிறவர் இயேசு கிறிஸ்து. பாருங்கள் அதைத்தான் சொல்லப்பட்டிருக்கிற இப்ரேயர் 9:15 இவ்வாறு அவர் புதிய உடன்படிக்கையின் இணைப்பாளராக இருக்கிறார். கடவுளால் அழைக்கப்பட்டவர்கள் அவரால் வாக்களிக்கப்பட்ட என்றும் நிலைக்கும் உரிமை பேற்றை பெறுவதற்கென்று இந்த உடன்படிக்கை உண்டானது. பார்த்தீங்களா, அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, இந்த இயேசுவை போல நாம் என்ன செய்யணும், செயல்பட்டு இயேசுவினுடைய அந்த சாயலாய் மாறணும். அப்போ இயேசு எப்படி தன்னை வந்து சிலுவையில் ஏற்றிக்கிட்டாரு, எப்படி இயேசு செயல்பட்டார் நம்ம கண்ணு முன்னாடி பார்க்குறோம். அப்போ இயேசு நிறையா பேசிட்டு போயிருக்கிறாரு. அந்த வார்த்தையை வாசிக்கணும், பைபிளை வாசிக்கணும். அந்த பைபிள் வாசிட்டு அதில் இருக்கிற நமக்கு உணரப்பட்ட ரெண்டு வார்த்தையை செயல்படுத்தணும். இதுதான் ஆண்டவர் விரும்புகிறாரு. அப்போ எதுவுமே செய்யாமல் நான் வந்து ஒரு பக்கம் உலகத்தை நோக்கி ஓடுறேன், என்னுடைய சொத்துக்களை பெருக்கிறது. ஒரு பெரிய பணக்காரன் சொன்னால், ஐயோ என் களஞ்சியம்லாம் நிரம்பி வழியுதப்பா, இந்த களஞ்சியத்தை எடுத்து நான் என்ன செய்ய போகிறேன், என்னுடைய களஞ்சியங்களெல்லாம் இடிச்சிட்டு நான் பெருசாக கட்டுவேன், விளைச்சலை தூக்கி அதில் கொட்டி வச்சு ரொப்பி வைப்பேன், எனக்கு ஆண்டாண்டுக்கு எனக்கு நிறைவாக இருக்க போது என் மனசே மகிழ்ந்து கொண்டாடு. உடனே வார்த்தை வந்துச்சு, அறிவிலியே இன்றைக்கு ராத்திரியே நீ சாக போகிறடா. பாருங்கள், இதுதான் கடவுளுடைய, கடவுளுக்கு சிலுவைக்கு எதிரான, தொடக்கத்தில் ஃபாதர் அழகாக அதை பாயிண்ட் அவுட் பண்ணார் பாருங்களேன், சிலுவைக்கு எதிரான மக்கள். அப்போ எனக்கு எனக்கு துன்பமே வேண்டாம், எங்கே திரும்பினாலும் எனக்கு காசு வரணும், எங்கே திரும்பினாலும் எனக்கு மகிழ்ச்சி வரணும், எங்கே திரும்பினாலும் எனக்கு பாராட்டு வரணும். இல்லை, ஆண்டவர் கொடுக்குற அந்த சிலுவைகளை ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ளணும். அந்த சிலுவைகளை எப்படி இயேசுவோடு பயணிக்கிறது, இதுதான் இணைப்பாளராக இருக்கிறது. இப்போ இயேசு போய் எனக்கு சிலுவையை தூக்கி தலையில் வைங்கன்னு கேட்டாரா? இல்லை, அவர் செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு போனார், அவர் தலையில் சிலுவையே வந்துச்சு, தானாக வந்துச்சு, வைக்க வேண்டியவங்க வச்சாங்க. இப்போ நாம் என்ன செய்யணும், செய்ய வேண்டியதை செய்யணும். அப்போ செய்ய வேண்டியது எது, அதைத்தான் ஆண்டவர் நமக்கு உணர்த்துறாரு பாருங்களேன். அதுதான் இரண்டாவது வாசகத்தில் ஆண்டவர் வந்து நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு அடையாளம் என்னென்னா, நீங்கள் அனைவருமே என்னை போல் வாழுங்கள், நாங்கள் உங்களுக்கு காட்டிய முன்மாதிரியின்படி வாழ்பவர்களை பின்பற்றுங்கள். இப்போ இன்றைக்கி இந்த வார்த்தையை பாருங்கள், இந்த வார்த்தையை எவனும் மறுக்க முடியாது, எந்த பைபிள் வாசிக்கிற எந்த விசுவாசியும் மறுக்க முடியாது, எந்த போதகரும் மறுக்க முடியாது. பாருங்கள், நாங்கள் உங்களுக்கு காட்டிய முன்மாதிரியின்படி வாழ்பவர்களை பின்பற்றுங்கள். புனிதர்களுடைய லிஸ்ட்டை கத்தோலிக்க திருச்சபை வச்சுருக்க, இந்த வசனத்துக்கு இது இணையாக போகிற ஒரு வசனம், இந்த வசனத்துக்கு அடையாளம் கொடுக்குற ஒரு வசனம் தான் புனிதர்களுடைய லிஸ்ட்டு. இதனால தான் தாய் திருவை இந்த மாதிரி விஷயங்களில் பின்வாங்கிறதே கிடையாது, எவன் என்ன சொன்னால் நமக்கு என்ன. அப்போ புனிதர்கள் யார், இவங்கெல்லாம் ரத்தம் சிந்தினவங்க. அப்போ ரத்தம் சிந்தினவங்களெல்லாம் ஓரங்கட்டு, பிசாசு செய்கிற வேலை. அன்னை மரியாள் என்ன பண்ணாங்க, தூக்கி ஓரமாக போடு. ராயப்பர் என்ன பண்ண, ஓரமாக போடு. அந்தோனியார் என்ன பண்ணார், ஓரமாக போட்டு. இவங்கெல்லாம் வேண்டாம். இல்லை, பைபிள் சொல்லுது, பவுலடியார் அழகாக சொல்கிறார், எங்கள் என்னைய பாரு, என்னைய மாதிரி யாரெல்லாம் முன்மாதிரியாக வாழ்ந்தாங்களோ அவங்களெல்லாம் பின்பற்று. கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைவர்களாய் நடப்போர் பலர் உள்ளனர். அப்போ சாட்சியெல்லாம் அழிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அங்கே என்ன இல்லைன்னா, கிறிஸ்துவின் சிலுவைக்கு சான்று பகிர்றவங்க யாருமே இல்லை. அப்படின்னா என்ன, சிலுவை மட்டும்தான், அதை தூக்கி குப்பையில் போடு, அது வெறும் மரக்கட்டை, முடிஞ்சிருச்சு கதையா. இதைத்தான் பிசாசு செய்கிறதுக்கு நிறைய சபைகளை எழுப்பிக்கிட்டு இருக்கிறான். அவங்க என்ன செய்கிறாங்க, ஏதோ கத்தோலிக்க திருச்சபையை அட்டாக் பண்ணுறதாகவோ அல்லது புனிதர்களுடைய நம்ம வழிபடுறோன்னு சொல்லி அவங்க நம்ம மேலே பெரிய பழிபாவத்தை வச்சு நம்ம வழிபாடு நடத்தலை. புனிதர்களை வச்சு எந்த வழிபாடும் நடக்கலை. அவங்க மதிப்புக்குரிய நல்ல அடையாளங்கள், அவங்கள மறுக்க முடியாது, மறக்க முடியாது, மறைக்கவும் கூடாது. அதுதான் வேதம் சொல்லுது பாருங்கள். அப்போ நமக்கோ விண்ணகமே தாய் வீடு, அங்கிருந்து தான் மீட்பராம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருவாருன்னு காத்திருக்கிறோம். அவர் தமது ஆற்றலால் தாழ்வுக்குரிய நம் உடலை மாட்சிக்குரிய தமது உடலின் சாயலாக உருமாற்றவும் அனைத்தையும் தமக்கு பணிய வைக்கவும் வல்லவர். ஏற்கனவே செய்திருக்கிறாரு. இப்போ புனிதர்கள் சொல்கிறோமே, அவங்களுக்கு இதெல்லாம் நடந்திருக்கு. அவங்க தங்களுடைய தாழ்வுக்குரிய உடலை கடவுளுக்கு மாட்சிக்குரிய அடையாளமாக கொடுத்ததுனால அவங்க எல்லாருமே இப்போது ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கிறாங்க. அதனால தான் தேவ பிள்ளைகளே சொல்கிறோம், நீங்கள் அந்த உடன்படிக்கையினுடைய ஆழத்தை புரிந்து கொள்ளுங்க. எபிரேயர் 13:20 சொல்லுது, என்றுமுள்ள உடன்படிக்கையின் இரத்தத்தால் ஆடுகளின் பெரும் ஆயரான நம் ஆண்டவர் இயேசுவை இறந்தோரிடமிருந்து எழுப்பியவர் அமைதியை அருளும் கடவுளே. அப்போ மகனை நம்ம என்ன செய்யணும், அவமதிக்காமல் மகனினுடைய அடையாளத்தை முன்வைத்து ஓடணும். அதனால தான் சொல்கிறோம், தயவுசெய்து நீங்கள் இதில் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீ ஒரு புனிதரை முன்னாடி வச்சுக்கிட்டு ஓடக்கூடாது. அவங்க அடையாளமாக இருக்கிறாங்க, ஒரு ஓரமாக இருக்கிறாங்க. எஸ் வெரி குட், வி ரெஸ்பெக்ட் தெம். இந்த இடத்துல தான் சில நேரத்தில் மிஸ் ஆப் நடக்குது. நம்ம சர்ச்சில் இருக்கிற சில பேர் என்ன செய்கிறான், ஆண்டவரை தூக்கி ஓரமாக ஐயா, அந்தோனியார் தான்யா எனக்கு எல்லாமே. யூஆர் லாஸ்ட். அந்தோனியாரே உன் பக்கம் நிற்க மாட்டார். பாருங்கள், அதுக்கு தான் சொல்கிறோம் எபிரேயர் 10:29, அப்படி என்றால் கடவுளுடைய மகனையே காலால் மிதித்தவர், தம்மை தூய்மைப்படுத்திய உடன்படிக்கையின் இரத்தத்தையே தீட்டு என்று கருதியவர், அருள் தரும் ஆவியாரையே பழித்தவர், எத்துணை கொடிய தண்டனையை பெற வேண்டியவர் என்பதை எண்ணி பாருங்கள். அதனால தான் சொல்கிறோம், ஆண்டவரை நீ வந்து அவமானப்படுத்திட்டு நீ வேறு எந்த அடையாளத்தை வச்சுருந்தாலும் யூஆர் ராங் ஹேண்டில் இருக்கிறோம், யூஆர் ராங், நம்ம தவறாக இருக்கிறோம். அதனால தான் அது புனிதர்களுடைய தோழமையை நம்ம விடவும் கூடாது, அதே சமயத்தில் புனிதர்களை இயேசுவின் இடத்துல வைக்கவும் கூடாது. இரண்டுமே தவறான பார்வை, அதை நம்ம பேலன்ஸ் பண்ண கற்றுக்கொள்ளணும். அப்போ பெரிய திருவழிப்பாடு 11:19 நம்ம பார்க்குறோம், இறுதி நாளில் தொடக்க நூலில், அங்கே தொடக்க நூலில் ஆதி ஆகமங்களில் பார்க்குற உடன்படிக்கையினுடைய அடையாளம் திருவழிப்பாட்டில் வெளிப்படுது. அப்பொழுது விண்ணகத்தில் கடவுளின் கோவில் திறக்கப்பட்டது, அந்த கோவிலில் உடன்படிக்கை பேழை காணப்பட்டது. மின்னலும் பேரிரைச்சலும் இடிமுழக்கமும் நிலநடுக்கமும் கனத்த கல்மழையும் உண்டாயின. பார்த்தீங்களா, அந்த கோவிலில் உடன்படிக்கை பேழை காணப்பட்டது. அதனால தான் நம்முடைய ஆலயங்கள் எல்லாத்துலேயுமே இந்த உடன்படிக்கை பேழைக்கு இணையான ஆண்டவருடைய பேழை வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பேழை திருவழிப்பாட்டில் வெளிப்படுத்தப்பட்ட பேழை, காட்சியில் வெளிப்படுத்தப்பட்ட பேழை. அதனால தான் சொல்கிறாங்க, ஆண்டவர் உண்மையாகவே உரைகிறார், ஆண்டவர் உண்மையாகவே தங்கியிருக்கிறார் அப்படின்னு நம்ம நம்புகிறோம். தேவ பிள்ளைகளே, இந்த உடன்படிக்கையினுடைய வழியாக ஆண்டவர் ஒளிர்விக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. திருப்பாடல் 81 நம்ம பார்க்குறோம், இஸ்ரேலின் ஆயரே செவிசாயும் யோசேப்பை மந்தையென நடத்தி செல்கின்றவரே, கிருபுகளின் மீது வீற்றிருப்பவரே ஒளிர்ந்திடும். நம்மளை ஒளிரத்தான் ஆண்டவர் அழைக்கிறார். ஆண்டவர் எப்படி மலையின் மீது ஏறி அவர் ஒளிர்ந்து தன்னை வெளிப்படுத்தினாரோ அதே போல் சீராக்கி ஞானம் 34:17 சொல்லுது, அவர் உள்ளத்தை உயர்த்துகிறார், கண்களை ஒளிர்விக்கிறார், நலமும் வாழ்வும் ஆசியும் அருள்கிறார். அப்போ கடவுள் வந்து சும்மா உட்காந்துக்கிட்டு நான் ஒளிர்விக்கிறேன் ஒளிர்விக்கிறேன்னு சொல்கிறவர் இல்லை, உள்ளத்தை ஒளிர்விக்கிறார், உன்னுடைய செயல்களை அவர் ஒளிர்விக்கிறார். யோவான் 1:9 சொல்லுது, அனைத்து மனிதரையும் ஒளிர்விக்கும் உண்மையான ஒளி உலகிற்கு வந்து கொண்டிருந்தது. அப்போ இயேசு தான் ஆண்டவருடைய அந்த இயேசு ஆண்டவருடைய அந்த கிருபையின் ஒளி. ஆகவே தான் இந்த தவ நாட்களில் நீங்கள் வெறுமையான ஒரு பயணம், ஏதோ நம்ம 10 நன்மை செஞ்சோம், பாருட்டு பிச்சைக்காரனுக்கு சோறு போட்டோம், வெள்ளிக்கிழமை போய் சிலுவைப்பாதை நடந்துச்சு, அங்கே போய் ஓரமாக நின்றுட்டு வந்தோம். பாருங்கள், நிறைய பேர் பூசைக்கு வர மாட்டாங்க, சிலுவைப்பாதைக்கு வந்து நிற்பாங்க. அப்போ பாருங்கள் அவங்க கிரேடேஷன் பாருங்களேன், திருப்பலிங்கிறது தான் உயர்ந்த அடைக்கலம், அதை மிஸ் பண்ணிவிட்டு நீ சிலுவைப்பாதைக்கு வரீன்னா யூஆர் அ ரிச்சுவல் மேன், அவ்வளோதான், யூஆர் டூயிங் சம் ரிச்சுவலிஸ்டிக் ஒர்க், ஏதோ சும்மா ஒரு உன்னுடைய ஆன்ம திருப்திக்கு வந்து நம்ம அப்படி நிற்கிறோம். நோ, திஸ் இஸ் இன்வாலிட். அப்போ கடவுளுடைய அந்த உன்னை ஒளிர்விக்கிற அடையாளம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத அறிந்து செயல்படணும். என் அன்புக்குரிய தேவ ஜனமே, இந்த தவக்காலம் என்பது மீண்டுமாக உங்களுக்கு சொல்லிக்கொள்வது இதுதான். நம்ம ஆண்டவர் வந்து ஒளிரும் மேகத்தினின்று தந்தையின் குரலொளி கேட்டது, என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவருக்கு செவிசாயுங்கள். அப்போது இந்த மைந்தர் எப்படி இவ்வளவு தூரம் மாண்பு பெற்றார், தந்தை ஏன் இவருக்கு மாண்பளிக்கிறார்னா, அவர் இறுதி வரை செல்ல போகிறாரு, கல்வாரி மலையில் வரைக்கும் செல்ல போகிறாரு. இந்த சப்தம் வந்து அவருக்கு இந்த உலகத்தில் ஓடுகிற போது கிடைச்சது, கல்வாரி மலையில் எந்த சத்தமும் கேட்கலை. அப்போ இந்த துன்ப நேரத்திலலாம் நமக்கு அது கேட்காது. அப்போ ஆண்டவர் நமக்கு அந்த சத்தத்தை கொடுக்கும் போதே நம்ம உள்வாங்கிக்கிட்டு, நான் ஆண்டவருடைய பெயரால் அழைக்கப்பட்ட பிள்ளை, நானும் இயேசுவைப் போல இதோ அன்பார்ந்த மைந்தர் இவரே என்று தந்தை என்னை பார்த்து சொல்வதற்கு நான் தகுதியுள்ள பிள்ளையாக நிற்கணும். அதற்கு நான் எதை செய்யணும்னா, இயேசு எதை செய்தாரோ அதை நான் செய்யணும். தவக்காலம் என்பது ஒரு ஆசீர்வாதத்தின் காலம்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இது எப்படி ஆசீர்வாதத்தினுடைய காலம், சும்மா நான் நினச்சதை போய் செஞ்சுட்டு போகிறதில்ல, அதில் இல்லை, கடவுள் எதை விரும்புகிறார் என்பதை அறிந்து நான் செயல்படுவது. அப்போ இந்த தவக்காலத்தில் நீங்கள் இன்னும் சில நாட்கள் இருக்கிறது, உட்காந்து யோசிச்சு பாருங்கள், நீங்கள் என்ன செய்கிறீங்க, என்னத்தை கடவுளுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க. இறைவார்த்தையை கேட்கிறவர்களாக மட்டும் இருந்து ஏமாற்றி கொள்ள வேண்டாம், அதன்படி செயல்படுகிறவராக மாறுங்க. செத்த விசுவாசம், உன்னுடைய விசுவாசம் செத்த விசுவாசமாக இருக்கக்கூடாது, உயிருள்ள விசுவாசமாக இருக்கணும். அப்போ நம்ம என்ன செயல்படுறோம், அப்போ நம்முடைய செயல்பாடு கடவுள் ஏதோ ஒன்றை செய்துட்டு நம்ம போகிறதா, இல்லை கடவுள் விரும்புகிறதை யோசித்து செய்கிறதா, சிந்தித்து பாருங்கள். இந்த தவக்காலம் ஒரு அர்த்தமுள்ள ஒரு காலமாக, ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு கிடைக்கிற ஒரு காலமாக, அன்பார்ந்த மைந்தர் இவரே, என் மகன் இவனே, என் மகள் இவளே என்று சொல்லக்கூடிய ஒரு அபிஷேகத்தினுடைய அந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்க நாம் என்ன செய்யணும்னு உட்கார்ந்து சிந்தித்து திட்டமிட்டு செயல்படுங்க. கடவுள் கண்டிப்பாக இந்த தவக்காலத்தை உங்களுக்கு ஒரு எழுச்சியின் நாட்களாக, உங்களுடைய முகம் மிளிரக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தின் நாட்களாக உங்களுக்கு மாற்றி தருவார். காட் பிளஸ் யூ.
அனைவரும் இணைந்து நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம்.